திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா சித் சபை சா சிவ சிதம்பரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. திருச்சிற்றம்பலம் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார். அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவம் ஆவது ஆறோந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல பாகம்பிரியாள் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி கொண்டு திருமூல தேவநாயனார் இருக்கும் திசை நோக்கி வணங்கி அவரது பொன்னார் கழல்களை மனம் மொழி மெய்களால் பணிந்து அருமையான முறையிலே நமக்கு நாள்தோறும் அரிய சிந்தனைகளை தந்து கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நேரிலே கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்லலாம். வேதம் ஆகமம் ரெண்டு விஷயம். வேதத்தை ஏற்றுக்கலாமா வேண்டாமா, ஆகமத்தை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா, பலவிதமான குழப்பங்கள் நிலவிக்கொண்டே இருக்கின்றன. தெளிவா ஆகணும்னா ஒரே விஷயம்தான், வேதம் ஆகமோ ரெண்டையும் தந்தவர் சிவபெருமான். அவர் வடமொழி இலக்கணத்தை பாணினி முனிவருக்கும் தமிழ் இலக்கணத்தை அகத்திய முனிவருக்கும் உபதேசித்தார். இந்த வேதம் வந்து பொது நூல், ஆனா ஆகமம் வந்து சைவர்களுக்கு சிறப்பு நூல். சுவாமிதான் ரெண்டையும் அருளியிருக்கார். படிமுறையில கொஞ்சம் கொஞ்சமா மேல வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வேதத்தின் மேலும் ஆகமத்தின் மேலும், குறிப்பாக அது நமக்கு தெரியாத மொழியில் இருக்கின்றது என்பதால் அதன் மீது ஒரு துவேஷம் வராமல் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா ரெண்டையும் அருள்னது சிவபெருமான். சிவபெருமான் அருளிய ஒரு நூல் மேல நமக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி வருகிறது என்றால் நிச்சயமாக அது பாவத்தில் தான் கொண்டு விடும். எல்லா மொழியும் உலகத்துல இருக்கு, எல்லா மொழி பேசுறவங்களும் சுவாமியை வழிபடுறாங்க. எல்லாருக்கும் பொதுவா வடமொழி இருக்கு. இப்ப நமக்கு தமிழ் இருக்கும், தெலுங்கு தேசத்துல தெலுங்கு இருக்கும், கன்னட தேசத்துல கன்னடம் இருக்கும், கேரளால வந்து மலையாளம் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தாய்மொழின்னு ஒண்ணு இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவாக வடமொழி இருக்கிறது. ஆகையால் நமக்கு தேவையற்ற ஒரு சிந்தனைகள் இல்லாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக வேத சிறப்பு ஆகம சிறப்பு என்று, அதாவது என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறுன்னு சொன்னார் இல்லையா, அந்த திருமூல தேவநாயனார் வேதத்தையும் ஆகமத்தையும் பத்தி சிறப்பா நமக்கு சொல்றார். அத இப்ப பார்க்கலாம். வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள. தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே அப்படின்னு சொல்றார். வேதம் வந்து நமக்கு இறைவனை வழிபடக்கூடிய உபாயங்களை எல்லாம் எடுத்து சொல்லுகின்றது. அதனாலதான் என்ன சொல்றாரு, வேதத்தை ஒழித்து வேறு அறம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. வேதத்தை விட்டு அறம் இல்லைன்னா அதை விட வேறு அறம் கிடையாது. அதுல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவா உணர்த்தப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாகத்தான் சொல்லிட்டாங்க, ஓதத்தகும் அறம் எல்லாம் உள. என்னெல்லாம் நம்ம ஓதணுமோ பின்பற்றணுமோ அது எல்லாம் வேதத்துல இருக்கு. நாம் உணர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கின்றன. தர்க்கவாதத்தை விட்டு இல்லையா, தேவையில்லாத வீணான வாதங்கள், பயனற்ற வாதங்கள், நமக்கு தெரியாத ஒன்றை பற்றி நம்ம வந்து வாதம் பண்ணவே கூடாது. சுவாமியால நமக்கு அனுகிரகம் செய்யப்பட்டது, அத அவர் எப்படி வழிபட கொடுத்திருக்காரோ அப்படி வழிபட்டுட்டே போயிட்டே இருக்கணும். அதனால அதை அழகா சொல்லி மதிஞர்ங்கிறது அறிஞர்கள், அவங்க அவங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தை வச்சு இந்த மாதிரி வாதங்கள் செய்ய வேண்டாம். வளமுற்ற வேதத்தை ஓதி வீடு பெற்றார்களே, இதை ஓதி முக்தியே அடையலாம், வேதத்தை ஓதி முக்தியே அடையலாம், அடைந்துள்ளார்கள் பலர். உருத்திர பசுபதி நாயனார் கழுத்தளவு நீர்ல மூழ்கிதானே வேதத்தை ஓதி அவர் முக்தி அடைஞ்சாருன்னு நம்ம பாக்குறோம். நம்முடைய திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் தான் அதை எடுத்து சொல்லுது நமக்கு. அப்ப இந்த வளமான வேதத்தை நாம் பேண வேண்டும் என்பது இதன் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அந்த வேதத்தை நமக்கு அருளிய சிவபெருமானே வேதியன் என்று மிக அழகாக ஒரு பாடலிலே சொல்லி, இந்த வேதம் எப்படி இருக்கிறது என்றால், மந்திர வடிவானது, ஞான வடிவானது, அந்த வேதம் மூலம் இறைவனே அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்ப ஒரு மந்திர வடிவமாகவும் ஞான வடிவமாகவும் இருக்கக்கூடியதை ஞானம் வேண்டுபவர்கள் உதாசீனம் செய்யக்கூடாது. நான்கு வேதங்கள் ரிக், யஜூர், சாமம், அதர்வணம், அதெல்லாம் இருக்கு. அதுல இருக்கு உருவாம் என்று அந்த ரிக் வேதத்தை பற்றி அந்த பாடலிலே நமக்கு மிக அழகாக எடுத்து காட்டி இருக்கிறார். அது வந்து ரிக்வேதம் வந்து மந்திர வடிவமாக இருக்கிறது என்று நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக அது வந்து தேவ மூலம் வந்து வந்தது, அது வேத மூலம் வந்து இறைவனின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து குருவாக எழுந்தருளி இருக்கக்கூடிய முக்கண்ணனாகிய சிவபெருமானைத்தான் அது போற்றுகின்றது வேதம் என்று மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அடுத்து நெறியை பற்றிய ஒரு பாடல். எது நெறி, எது வழி, எது நமக்கு மார்க்கம், அது தெரியணும். அதுக்கு நல்ல ஒரு குரு கிடைக்கணும். நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம்னு மணிவாசக பெருமான் சொல்றார். அதே மாதிரிதான் ஒன்பதாம் திருமுறையில பல்லாண்டுல சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறு நெறி சேராமே. மற்றவங்களுடைய நெறியெல்லாம் சில காலம் தான் இருக்கும், திருநெறியாகிய சிவநெறி மட்டும்தான் என்றும் இருக்கும். அது திருநெறி, அது பெருநெறி, அது குருநெறி, ஒரு நெறி, ஒப்பற்ற நெறி. இந்த நெறியில வந்து நமக்கு என்ன உணர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னா, சிவபெருமானுடைய அதாவது இறை உண்மை, இறை இயல்பு ரெண்டும். இறைவன் ஒரு பொருள் இருக்கிறார், அப்புறம் அதோட இயல்பு இப்படி இருக்கும் அப்படிங்கறத நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அப்படிப்பட்ட அந்த பெருமானை தியானித்து நம்ம நல்ல பலகால மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கி வழிபட்டு கொண்டே இருந்தால் நமக்கு நல்ல வார்த்தை சொல்ல ஒரு சர்க்குரு கிடைப்பார். அவர் தான் அந்த குரு நெறியாம் சிவமா நெறி கூடும் ஒரு நெறி என்பதை நமக்கு, அதாவது குரு உபதேசத்தின் மூலமாகத்தான் நெறியை ஒழுங்காக நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நமக்கு மிக அழகாக சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட இறைவன் நமக்கு உள்ளும் நம் சித்தத்திலும் நம் மனத்திலும் இருந்து நம்மை வழிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அந்த உணர்விலேயே நாம் இருந்தால் நாம் பாவங்களை முக்கரணங்களால் செய்ய மாட்டோம், அதனால நமக்கு வந்து பிறவி வராது. அதற்கு அடுத்தபடியாக ஆகம சிறப்பை பார்க்கலாம். அஞ்சனமேனி அறிவையோர் பாகத்தன் அஞ்சோடு 23 ஆகமம் அஞ்சலி கூப்பி 66 அஞ்சா முகத்தில் அரும்பொருள் கேட்டது. சுவாமி 28 ஆகமங்களை அருளினார். அதான் அஞ்சனமேனி அறிவைங்கிறது அம்பாள், அம்பாளை ஒரு பாகத்தில் உடைய அத அறிவையோர் பாகத்தன், அதான் அம்மையப்பரா இருக்கக்கூடிய சிவபெருமான். அஞ்சோடு 23 23 5 28 28 ஆகமங்களை அஞ்சலி கூப்பி அவர் சொல்ல கைய கூப்பி கொண்டு 66 முனிவர்கள் நல்ல பக்குவ ஆன்மாக்கள் அந்த விளக்கத்தை கேட்டார்கள். நல்ல ஒரு பக்குவ ஆன்மாக்கள் அதனை கேட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆகமங்கள் மொத்தம் 28. அதோட கிரந்த தொகைகள், உபாகமங்கள், இதோட விரிவெல்லாம் நம்ம காமிக ஆகமம் தந்திராதார படலத்திலையும் காரணாகமம் தந்திராவதார படலத்திலையும் பார்க்கலாம். சைவ பூஷணம்னு ஒரு நூல் இருக்கு, அதுலயும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை எதற்காக இறைவன் அருளி இருக்கின்றார் ஆகமங்களின்னு பார்த்தோம்னா, அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம்னு சொல்லியிருக்காரு. ஆன்மாக்கள் மேல வச்ச கருணையினால இறைவன் அருளி செய்தவை இந்த 28 ஆகமங்கள். இது எந்த பாடல சொல்லும் பொழுது எண்ணில் 28,100,000 அப்படின்னு சொல்றார். அவ்வளவு ஆகமங்களை அவர் அருளி செய்தார் என்று அதுல சொல்றாங்க. இந்த ஆகமங்களை வச்சுதான் தேவர்கள் வந்து சிவபெருமானுடைய பெருமையை சொன்னார்கள். நானும் அவற்றை ஆராய்ந்து அந்த பரம்பொருளை ஏத்துவன், அதாவது தோத்திரம் செய்கின்றேன் என்று அழகாக சொல்லுகிறார். அந்த 28,100,000 அப்படிங்கிறது எல்லையே கிடையாது. அந்த அளவுக்கு அவரு அந்த இறைவனுடைய பெருமையை உணர்த்தக்கூடிய ஆகமங்கள் இருக்கின்றது என்று மிக அழகாக அதுல நமக்கு எடுத்து காட்டியிருக்கார். அதற்கு அடுத்தபடியா, பரனாய் பராபரம் காட்டி உலகில் தரனாய் சிவதன்மம் தானே சொல் காலத்து அரணாய் அமரர்கள் அச்சிக்கு நந்தி உரனாகி ஆகமம் ஓங்கி நின்றானே என்று சொல்லுகின்றார். இறைவன் ஆகமமாகி நின்றான் என்பதுதான் இந்த பாடலின் கடைசி வரியில சொல்லப்பட்ட ஒரு கருத்து. பரம்பொருளாகவும் இருக்கின்றார், பராபர பொருளாகவும் இருக்கின்றார். காட்டி தன்னை நமக்கு அறிவித்து இந்த உலக அவர் தான் தாங்குகின்றார். அது மட்டுமல்ல, சிவ தர்மங்களை அருளி செய்கிற காலத்துல அவர் அரணாக இருக்கின்றார். தேவர்களால் அர்ச்சிக்கப்படக்கூடிய சிவபெருமான் அறிவாகி, அதாவது அறிவுக்கு அறிவா நின்று ஆகமமாகி ஓங்கி நிற்கின்றார் என்று சொல்லியிருக்கின்றார். நமக்கு ஒரு ஆகமமாகி நின்று அன்னைப்பான் தாழ்வாழ்க, நமக்கு நல்ல பரிச்சயமான சிவபுராணம். அப்ப ஞான ரூபியாக இறைவன் ஆகம வடிவாக இருக்கின்றார். அந்த சிவ தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகமங்கள். அப்ப அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 28 ஆகமங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். அத அழகா சொல்றாரு பாருங்க. காம்பிகம் அப்படிங்கிற ஆகமம் வந்து சுவாமிக்கு 2 திருவடிகளாக இருக்கின்றன. யோகஜம் அப்படிங்கிறது 2 கணைக்கால்களாக இருக்கிறது. சிந்தியம் என்ற ஆகமம் திருவடிகளில் இருக்கக்கூடிய விரல்களாக இருக்கிறது பாதத்துல. காரணாகமம் வந்து தண்டைக்கால்களாக இருக்கிறது. அஜிதம் அப்படிங்கிற ஆகமம் வந்து முழந்தாள்களாக இருக்கின்றது. தீப்தம் என்ற ஆகமம் தொடைகளாக இருக்கிறது. சூஷ்மம் என்ற ஆகமம் குய்யமாகவும், சகசிரம் என்ற ஆகமம் இடுப்பாகவும், அம்சுமான் என்ற ஆகமம் முதுகாகவும், சுப்ரபேதம் கொப்புளாகவும், விஜயம் என்ற ஆகமம் வயிறாகவும், நிஸ்வாசம் என்ற ஆகமம் மூக்காகவும், ஸ்வயம்புவம் என்ற ஆகமம் தனங்களாகவும், அனலம் என்ற ஆகமம் கண்களாகவும், வீரம் என்ற ஆகமம் கழுத்தாகவும், ரௌரவம் என்ற ஆகமம் செவிகளாகவும், மகுடம் என்ற ஆகமம் திருமுடியாகவும், விமலம் என்ற ஆகமம் கைகளாகவும், சந்திரஞானம் என்ற ஆகமம் மார்பாகவும், பிம்பம் என்ற ஆகமம் திருமுகமாகவும், புரோகிதம் என்ற ஆகமம் நாவாகவும், லலிதம் என்ற ஆகமம் கன்னங்களாகவும், சித்தம் என்ற ஆகமம் நெற்றியாகவும், சந்தானம் என்ற ஆகமம் குண்டலங்களாகவும், சர்வோக்தம் என்ற ஆகமம் பூநூலாகவும், பாரமேஸ்வரம் என்ற ஆகமம் முத்து மாலையாகவும், கிரணம் என்ற ஆகமம் திரு ஆபரணமாகவும், வாதுளம் என்ற ஆகமம் பரிவட்டமாகவும், ஏனைய உபாகமங்கள் திருமேனி பூச்சாக பரிமள திரவியங்களாக புஷ்பங்களாக இருக்க. இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். எல்லா ஆகமங்களோட ஞானபாதமாகிய சித்தாந்தம் நைவேத்தியமாகவும் இறைவர்க்கு அமைந்திருக்கிறது என்று மகுடாகமம் நமக்கு எடுத்து உரைக்கின்றது. இந்த வேதத்துக்கும் ஆகமத்துக்கும் உள்ள சிறப்பா பாத்தீங்கன்னா, நம்முடைய பாடல் பெற்ற சிவாலயங்கள் பலவற்றுள் வேதலிங்கங்கள் இருக்கும். ரிக்வேதலிங்கம், யஜுர்வேதலிங்கம், சாமவேதலிங்கம், அதர்வன வேதலிங்கம், எத்தனையோ திருக்கோயில்கள்ல இருக்கு. அது மாதிரி இந்த நம்ம திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம், அதுல பாத்தீங்கன்னா 28 ஆகமங்களுக்கும் கோயில் இருக்கு, அந்த லிங்கம் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த ஆகமங்களின் பெயரால் 28 லிங்கங்கள் இருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக அந்த 28 ஆகமத்துல ரெண்டா பிரிக்கலாம், சிவபேதம் ருத்ரபேதம் என்று. அதுல 9 ஆகமங்கள் வந்து சிவபேதமாகவும் 19 ஆகமங்கள் வந்து ருத்ரபேதமாகவும் இருக்கின்றன. அதுல பெற்றனல் ஆகமம் காரணம் காமிகம், ஒற்றனல் வீரம் உயர் சிந்தம் வாதுளம், மற்ற வியாமளம் ஆகும் காலோத்திரம் துட்டனர் சுப்பிரம் சொல்லும் மகுடமே என்று இந்த 9 ஆகமங்களை இவர் நமக்கு எடுத்து உரைக்கின்றார். 9 தந்திரங்களாக இவற்றை பற்றி எடுத்து உரைக்கின்றார். அண்ணல் அருளால் அருளும் சிவாகமம் எண்ணிலி கோடி தொகுத்திடுமாயினும் அண்ணல் அறைந்த அறிவறியாவிடின் எண்ணிலி கோடியும் நீர்மேல் எழுத்தே அப்படிங்கிறார். அவர் அருளிய ஆகமங்கள், சிவபெருமான் அருளிய ஆகமங்களை அவர் அனுக்கிரகத்தினால அந்த அறிவு வந்து நம்ம அறிவை கொண்டு நம்ம ரொம்ப யோசிச்சோம்னா தவறாக யோசிப்போம். அந்த அறிவுல வந்து சுவாமியை நீங்க எனக்கு துணை இருந்து உள்பொருளை உணர்த்தணும்னு வேண்டிக் கொண்டோம் என்றால் இவற்றின் உள்பொருளை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இல்லைன்னா இது எல்லாம் நம்மளோட அறிவை கொண்டு அறிய முற்பட்டால் அனைத்தும் நீர்மேல் எழுதிய எழுத்து போல மறைந்து விடும். நீர்மேல எழுத்து நிக்குமா, எப்படி மறையும்? இது மாதிரி நாம் தன்முனைப்பால் என்னால் இவற்றை எல்லாம் அறிந்து கொள்ள முடியும் என்று முற்பட்டால் அவை அங்ஙனம் மறைந்துவிடும். இறைவன் கொடுத்த அறிவை இறைவன் துணை கொண்டு அதன் மூலமாக நாம் இந்த ஆகமங்களை சிந்திக்க வேண்டும் என்ற கருத்தை, அதாவது இறைவனை மறந்து நம்ம எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறார். மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகையார்க்கு கருணை செய்தானே. காரிகை அப்படிங்கிறது அம்பாள். சுவாமி அம்பாளுக்கு ஆரியம் தமிழ் ரெண்டையும் அறிவித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதன் மூலம் கருணை செய்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கப்புறம் நமக்கு அந்த மொழி மேல ஏதாவது ஒரு வெறுப்பு வர முடியுமா? அம்பாளை கும்பிடுறோம், அம்பாளுக்கு சுவாமி ஆரியம் என்று சொன்ன வடமொழியையும் தமிழையும் சொன்னார் அறிவித்தார் என்று வருகிறது. கோடை காலமும் குளிர்காலமும் எப்படி மாறி மாறி வருமோ மாறி எப்போதும் பனி பெய்யுமாயின் மழை இல்லாதது அறிவிக்கும். அது மாதிரி எல்லாம் வறண்ட காலத்துல, அதாவது ஊழிக்காலத்துல அப்படி ஒரு வறட்சி இருக்கும்போது இந்த இரண்டு மொழிகளை வைத்து இறைவன் வளப்படுத்தினார் என்று மிக தெளிவாக நமக்கு திருமூல தேவநாயனார் உணர்த்தியுள்ளார். இந்த ரெண்டு மொழிகளும் ஒத்த பெருமை உடையன, ஒரே முதல்வன் மூலமாகத்தான் இந்த இரண்டு மொழிகளும் வந்தது, ஆகையால் இதுல இது உயர்ந்தது அது தாழ்ந்தது என்ற எண்ணம் நம் மனதில் வரக்கூடாது. அவிழ்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிட்டலை பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ்ச்சொல் வடசொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணர்தலும் ஆமே. ரெண்டு மொழிகளாலும் இறைவன் முப்பொருள் உண்மையை நமக்கு உணர்த்தியுள்ளார். தமிழ்ச்சொல் வடசொல் ரெண்டாலேயும் ஆன்மாக்களுக்கு பந்த மோட்சம் அப்படிங்கிறத பத்தி சொல்லி, இந்த பிணிக்கப்பட்ட உயிரானது உடலை விட்டு, அதாவது பாசத்தால பிணிக்கப்பட்டிருக்கு அது, அந்த பசுவானது இந்த உயிரை இந்த உடலை விட்டு பிரிவதை தெரிவிக்கக்கூடிய இறைவனை நாம் இந்த இரண்டு மொழிகளின் வாயிலாக உணரலாம் என்று மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். இதற்கு அடுத்தபடியாக குரு பாரம்பரியம் என்று சொல்லுகின்றார். எப்படி இந்த பரம்பரை வந்தது? நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவர் என்னோடு எண்மரும் ஆமே அப்படின்னு சொல்றார். இந்த திருநந்தி தேவர் என்று நாம் சொல்றோம் இல்லையா, அதாவது ஸ்ரீகண்ட பரமேஸ்வரத்து உபதேசம் பெற்றவர் நம்முடைய அதிகார நந்தி திருநந்தி தேவர்னு சொல்லுவோம். த்விதீய சம்புன்னு சொல்லுவோம். சம்புங்கிறது சிவபெருமான், இரண்டாவது சம்பு த்விதீய சம்பு அப்படிங்கிறது அந்த அதிகார நந்தியை குறிக்கும். திருக்கோயில்ல சிவாலயங்கள்ல வாயில இருப்பார், அவற்ற உத்தரவு பெற்றுக் கொண்டுதான் உள்ள போகணும். அந்த கைலாயத்தின் வாயிலும் அப்படித்தான் இருப்பார். அவரோட அருளை பெற்றவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நந்திகள் நால்வர். அவங்க யாரு? சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இந்த நாலு பேரும். அது தவிர சிவயோக முனிவர், அப்புறம் அந்த தில்லையில சுவாமி பக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா, நடனத்தை பாக்குறாங்க இல்லையா, அந்த பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் திருமூல தேவநாயனார். மொத்தம் எட்டு பேர். இது திருநந்தி தேவற்ற உபதேசம் பெற்றவர்கள். நந்தி அருளாலே நாதனாம் பேர் பெற்றோம், நந்தி அருளாலே மூலனை நாடினோம், நந்தி அருளாவது என் செய்யும் நாட்டினில் நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே. இந்த பாடல்ல நந்தி அப்படிங்கிறது சிவபெருமானை குறிக்கிறது. சிவபெருமானுடைய அருளால் நாதன் என்ற பெயர் கிடைத்தது. அதாவது யோக சித்தி உடையவர்களை நாதன் என்ற பெயர் சேர்த்து அழைப்பது வழக்கம். போகநாதர், சட்டைநாதர் என்றெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இவங்கள்லாம் அந்த யோக நிலைக்கு நல்ல உரைப்பாக நின்றமையால் இவர்களுக்கெல்லாம் நாதன் அப்படிங்கிறதா. இவருக்கு சுந்தரன்கிறது கைலாயத்தில் இருக்கும்போது உள்ள பேரு. இந்த மாதிரி பாடம் கேட்டதால் இவருக்கு நாதன்கிற பெயரை சேர்த்து சுந்தரநாதன் என்ற திருநாமம் நம்ம பார்த்தோம். அடுத்து நந்தி அருளாலே மூலன், இது அகச்சான்று. இறைவனுடைய அருளால் தான் நான் மூலன் என்ற இடையனை தேடி கண்டுகொண்டேன். அடுத்து நந்தி அருளா அது என் செய்யும் அப்படின்னு கேட்கிறார். சிவபெருமானுடைய அருள் இல்லாவிட்டால் எது சாத்தியம், எதுவும் சாத்தியம் இல்லை என்று உணர்த்துகின்றார். நந்தி வழிகாட்ட நான் இருந்தேனே, அவர் வழிகாட்ட நான் மூலனோட உடம்புக்குள்ள சிவானந்த நெட்டையில் கூடியிருந்தேன் என்று அழகாக அவருடைய வரலாறுக்கு அகச்சான்றாக இந்த பாடல் இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இவரோட பாடம் கேட்டவங்க யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். இவரை தொடர்ந்து இவருக்கு பின்னாடி ஒரு சந்ததி இருக்கு. மந்திரம் பெற்ற வழிமுறை மாலங்கன், இந்திரன், சோமன், பிரமன், உருத்திரன், கந்தருக்காலங்கி, கஞ்சமலையனோடு இந்த எழுவரும் என் வழி ஆமே அப்படின்னு சொல்றார். எனக்கு பின்னாடி திருமந்திரத்தை உபதேசமாக கேட்டு பின்பற்றி வந்தவர்கள் இவர்கள் எழுவரும் என்று மிக அழகாக அதிலே எடுத்துரைக்கின்றார். அதற்கு அடுத்தாற் போல என்ன சொல்றாரு, இறைவன் வந்து யோகியாக இருந்து உயிருக்கு யோகத்தை, அதாவது யோக நெறியை உணர்த்துகின்றார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அதன் பின்பாக அந்த சந்தான பரம்பரை அப்படியே பரவிக்கொண்டே வருகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த நியமங்கள் அதுல சொல்லப்பட்டதை தவறாமல் பின்பற்ற வேண்டும், அந்த யோக நெறிக்குள்ளதை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அதன் பின்பு இவருடைய வரலாற்றை இவரே சொல்வது போல, நந்தி இணையடி நான் தலைமேல் கொண்டு உந்தியின் உள்ளே புகப் பெய்து போற்றி செய்து அந்தி மதிப்புனை அறநடி நாள்தோறும் சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேனே என்று சொல்லுகின்றார். சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்று சிவஞான சித்தியார் நமக்கு சொல்லுகின்றது. ஆக அதுல உள்ள ஞான பாதங்களைத்தான் நம்ம சித்தாந்தம்னு சொல்றோம். ஆக இவர் என்ன செய்யறார், இந்த இடத்துல நந்தி இணையடின்னு சொல்லக்கூடியது தன்னுடைய குருநாதரை. அந்த குருநாதரை வணங்கி அவருடைய திருவடிகளை சிரத்தின் மேலும் மனத்தின் உள்ளும் இருத்தி கொண்டு, குரு இல்லா கல்வி பாழ், அதனால அந்த குருநாதரை முதல்ல தியானிக்கிறார். அதன் பின்பாக அந்தி மதி புனை அரணடி இல்லையா, சந்திரனை சூடியுள்ள சந்திரசேகர மூர்த்தி ஆகிய சிவபெருமானை தினந்தோறும், ஏதோ நினைச்ச மாத்திரத்துல எல்லாம் செய்ய முடியல, தினந்தோறும் தியானிக்கணும். அந்த தியானம் அப்படி இருந்தால் இப்படி இந்த ஆகம கருத்துக்களை ஒரு திருமந்திர நூலாக தர முடியும் என்பதை அவருடைய வாழ்க்கை நமக்கு அழகாக உணர்த்துகிறது. இந்த பாடல்ல ஒரே பாடல்ல குருவுக்கும் கடவுளுக்கும், அதாவது இறை வணக்கமும் குரு வணக்கமும் செய்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்புறம் அவர் சொல்றாரு, நான் நிறைய ஒப்பிலி கோடி யுகம் இருந்தேனே அப்படின்னு சொல்றாரு. அந்த யோக நெறியில ரொம்ப நாள் இருந்து அதன் பின்பாக நமக்கு இந்த திருமந்திரத்தை, ஏன்னா வெறும் நூலறிவை வைத்துக் கொண்டு ஞானம் கிடையாது. இந்த ஆச்சாரியனுடைய அந்த குருவருளும் பெருமானுடைய திருவருளும் இருக்கணும், பலகாலம் யோக நிலையில இருந்திருக்கணும், அப்பதான் இந்த விஷயங்கள்லாம் சித்திக்கும் என்று மிக அழகாக சொல்லுகிறார். ஆமா, அது போலதான் அடுத்தும் தொடர்ந்து இந்த மாதிரியே பல பாடல்கள்ல தான் பலகாலம் யோக நிலையில் இருந்ததை சொல்லிக் கொண்டே வருகின்றார். எப்படி இருந்தான் பாருங்க, சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் மிதாசனியாது இருந்தேன் நின்ற காலம் இதாசனியாது இருந்தேன் மனம் நீங்கி முதாசனியாது உடனே உணர்ந்தோமால் அப்படின்னு சொல்றார். நான் எந்த நிலையில் இருந்தேன் என்று நம்மிடம் கூறுகின்றார். சதாசிவம் அருவுருவ திருமேனி, இறைவனுடைய அருவுருவ திருமேனியையும், தத்துவம் அப்படின்னு சொன்னதுனால தத்துவங்கள் 36, அதை நம்ம 3 வகையா பிரிப்போம் இல்லையா, ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் என்று, அந்த அந்த தத்துவங்களையும் முத்தமிழையும் வேதங்கள்னால் வேதங்களையும் நான் சிறிது உண்ணவில்லை பெரிது உண்டேன் என்று சொல்லுகின்றார். அதே தியானம் பண்ணிக்கொண்டே இருந்த இறைவனுடைய சதாசிவ திருமேனியை தியானித்துக் கொண்டே இருந்து அந்த தத்துவங்களையும் முத்தமிழையும் 4 வேதங்களையும் நான் சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். அப்படி இருக்கிற காலத்துல உடலுக்கு எதெல்லாம் இதமானதோ அதெல்லாம் நான் நுகரவில்லை, இதாசனியாது இருந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்புறம் மனம் நீங்க வெறுக்காமல் உடனே சதாசிவம் முதலாக கூறியவற்றை உணர்ந்து கொண்டேன். வேண்டாதெல்லாம் மனசுக்குள்ள இல்லாதனால, எது மேலேயே வெறுப்பு இல்லாதனால அந்த விஷயங்களை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் என்று சொல்லுவார். நமக்கு ஆசையாதான் இருக்கு நிறைய அருள் கிடைச்சா நல்லா இருக்கும்ட்டு, ஆனா அளவுக்கு அதிகமாக போனா அது விக்குது அப்படின்ட்டு. அப்படி இல்லை, எனக்கு வந்து நான் இறைவனை அந்த இதர விஷயங்கள்ல கவனம் செலுத்தாமல் அவரிடம் மட்டும் கவனம் செலுத்தி அதை நான் இறை அனுபவத்தை நுகர்ந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். உண்டி சுருங்குனா உணர்வு பெருகும், அதனாலதான் விரதம் இருக்க சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா அந்த 3 வேளை சாப்பாட்டுக்கு ஜாமா வாங்கவும், அதுலயும் பெண்களுக்கு கேட்கவே வேண்டாம், ஆண்களாவது பொருளை வாங்கி கொடுத்துட்டு முடிஞ்சிடும். ஆனா பெண்கள் அதை வந்து தினம் என்னென்ன வழியில சமைச்சு கொடுக்கணும்னு யோசிச்சு யோசிச்சு அதுலயே மிகுதியாக நேரம் போற போயிடும். அப்போ அளவுக்கு அதிகமாக அந்த உண்டியை பற்றி, உண்டினா உணவு, அதை செஞ்சு அதை நல்ல ருசியா செஞ்சா நம்ம என்ன செய்வோம், நிறைய சாப்பிடும். நிறைய சாப்பிடும் போது உணர்வும் மங்கிரும். அப்புறம் எப்படி இருக்கணும்னா, தாய்மான சுவாமி சொன்ன மாதிரி உண்டுண்டு உறங்குவதன்றி வேறொன்று அறியேன் பராபரமேன் இருக்க வேண்டியதுதான். அதனால அப்படி இல்லாமல் இருந்தால்தான் நம்மால் அந்த இறைவனுடைய இந்த அவர் அருளக்கூடிய விஷயங்களை எல்லாம் நுகர முடியும். அவனே தானே ஆகிய அந்நெறி, அப்படி இருந்திருக்கார் இவர். சுஞான போதம் 11 சூத்திரம் சொன்னது போல இவர் இருந்ததால் தான் இப்படி நமக்கு திருமந்திரத்தை ஆகம கருத்துக்களை இவர் மூலம் நமக்கு சிவபெருமான் தர வைத்திருக்கின்றார். நான் வந்தது எதற்காக என்றால், மூலாங்கமாக மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே, அந்த வேத கருத்துக்கள் அந்த ஆகம கருத்துக்களை எல்லாம் சொல்வதற்காகத்தான் வந்தேன். வந்ததன் பூமிக்கு வந்ததன் நோக்கம் இதுதான். அது வந்து அவரோட உடல்ல இல்லையே, மூலனோட உடல்ல இருக்கிறாரு, அதுவும் காரணம் பற்றி. இங்கே நான் எப்போதும் சிவசக்தியின் திருவடியை தியானித்துக் கொண்டே இருக்கின்றேன். சேர்ந்திருந்தேன் சிவமங்கை தன் பங்கனை, சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன் துறை, சேர்ந்திருந்தேன் சிவ போதியின் நிழலில், சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் போதி. அப்படியே அவருடைய வரலாறு அகச்சான்றாக வருது. உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவரை தியானித்து, கோமுக்திநாதர் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த திருவாவூர்துறை தலத்திலே சிவமயமான படரரசு மரத்தின் கீழாக அமர்ந்து சிவபெருமானுடைய நாமங்களை நான் ஓதிக்கொண்டே இருந்தேன் என்று மிகவும் அழகாக சொல்லுகின்றார். இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்தேன்னு சொல்றார். இப்ப நமக்கு தினம் இரவும் தெரியுது பகலும் தெரியுது, ஞானிகளுக்கு தெரியாது. ஒளியும் இருளும் கலவாம எப்போதும் ஒளிமயமா இருக்கும் அவங்களுக்கு, அதைத்தான் அங்க நம் கூறுகின்றார். அடுத்து மிக அழகாக, பின்னை நின்றென்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறர். அதாவது முற்பிறவிகள்ல நன்றாக முயன்று தவம் செய்ய மாட்டாங்க, அப்புறம் இந்த பிறவியில வந்து மயங்கிட்டு இருந்தா என்ன நடக்கும், போன பிறவியில எங்க விட்டோமோ அதோட தொடர்ச்சி தான் இந்த பிறவியில ஞானம் கொடுக்கறதுக்கு சுவாமி நம்மை தயார்படுத்துவார். அப்ப தபத்துக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ணாம வாழ்நாள வீழ்நாளா கழிச்சா இப்ப நினைச்ச மாத்திரத்துல நம்மளால இந்த பிறவியில ஞானத்தை பெற முடியுமா? சரியே கிரிய யோகம் எல்லாத்தையும் பின்பற்றி ஞானத்தை பெற வேண்டும் அல்லவா? அதுக்கு முற்பிறவி தவம் கண்டிப்பா இருக்கணும். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. என்னை எதற்காக இறைவன் படைத்தார் என்றால் அந்த ஆகம கருத்துக்களை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதை நான் தமிழில் திருமந்திரமாக அருள வேண்டும் என்பதற்காக இறைவன் என்னை படைத்தார் என்று சொல்லுகின்றார். ஞான சம்பந்த பெருமான் வன் தமிழ் செய்தவும் நிரம்ப படைத்தார் போல அவரும் அப்படி சொல்வாரு. நாவுக்கரசு சுவாமிகளை வந்து அழகில் கலைத்துறை தலைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ படைத்தார் போல, ஆலால சுந்தர பெருமானை தீதிலா திருத்தொண்ட தொகை தருவதற்கு படைத்தது போல, திருமூல தேவநாயனாரை இந்த திருமந்திரம் செய்வதற்காக இறைவன் படைத்தார்.